நான் மெய்ப்பரோடு தான் இருந்தேன். நான் கூறினேன், என்னை அழைக்கும்படி நான் நேற்று அவரிடம் கேட்டேன். நான் கண்டறிய வந்தேன், நாள் முழுவதும் அழைப்புகள் ஏதுமில்லை. நான் சரி என்ன பிரச்சனை என்று வியப்புறுகிறேன். ஏதோ ஒன்று, எல்லாம் மிகவும் அமைதியாக உள்ளது என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்து சகோதரி வுட் ஒரு சில அழைப்புகளோடு வந்தார். ஆகையால் உங்களில் எவையேனும் அழைத்திருந்தால், என்னுடைய தொலைபேசி செயலிழந்து விட்டது. தொலைபேசி ஒலித்தது, ஆனால் அந்த ஒலி அங்கு எதிரொலிக்கவில்லை. எனவே அந்த தொலைபேசி இணைப்பு பலகையில் கோளாறு இருந்தது. நேற்றிரவு சுமார் 8 மணிக்கு அல்லது அதற்கு சற்று முன்னதாக அவர்கள் அதை சரி செய்திருக்கலாம். மேலும் தொலைபேசி அழைப்புகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலை ஆராதனையில் இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு ஒரு மோசமான ஜலதோஷம் உள்ளது. இது வழக்கமாக நான் வீட்டிற்கு வரும்போது எனக்கு ஏற்படும். இடுப்பளவு பனியிலே சுற்றித் திரிந்து இரவிலே வெளியே உறங்குவதனால் ஏற்பட்டது. இங்கிருந்து வெகு தூரத்தில் தான் அது இருக்கும் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஆனால் நியூ ஆல்பனியில் உள்ள அந்த மலையை கடந்து செல்லுங்கள். இந்த பள்ளத்தாக்கிற்குள் செல்ல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். அப்பொழுதே எனக்கு கடுமையான ஜலதோஷம் பிடித்தது. எனக்கு தெரியாது, இந்த பள்ளத்தாக்கை உஷ்ணம் குறைந்த இடமாக வைப்பதற்கு இங்கே ஏதோ ஒன்று உள்ளது. அது கீழே உள்ளபடியால் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக இல்லை. இப்பொழுது நான் கூறியுள்ளபடி நாங்கள் சபையில் இருப்பதற்காகவும் நமது அன்பான நல்ல போதகர் நமக்காகவும் கத்தராகி இயேசுவிடமும் தம்முடைய விண்ணப்ப வார்த்தையை சொல்வதை கேட்பதற்காகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் அநேகர் சுகவீனமாயும் தேவையுள்ளவர்களுமாய் இருப்பதை கேட்பது வருத்தமாக இருக்கிறது. எப்படியாய் பிசாசு ஒவ்வொருவரையும் சுகவீனப்படுத்துகிற வெறித்தனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கே பின்னால் உள்ள ஒரு சிறிய பெண்மணி தன்னுடைய சகோதரியை பற்றி பேசுகிறாள். சகோதரி சாயர் அங்கே அவளுடன் இருப்பதை நான் அறிவேன். மருத்துவர் அவளை இப்பொழுது மறிக்கும்படி வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அவள் இன்னமும் சுகமடையப் போகிறாள் என்று அவள் விசுவாசிக்கிறாள். அவள் ஒரு மிக மோசமான நிலையில் இருக்கிறாள். என் மாமியாருக்கு அதே விதமாக இப்பொழுது 70 வயதாகிறது. அவள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாள். நிச்சயமாகவே நாடு முழுவதும் ஏராளமான வியாதிகள் உள்ளன. அப்படியானாலும் பரிசுத்த ஆவியானவர் தேசத்தை சுற்றிலும் இருக்கிறார். பாருங்கள், நாம் அவரிடத்தில் தயையை கண்டடைய கூடுமானால் அது நம்முடைய சுகவீனத்தை சுகப்படுத்துகிறது. இப்பொழுது என்னுடைய தொண்டை புண்ணாய் உள்ளது. புண் அல்ல, ஆனால் அது ரணமாக இருக்கிறது. நான் பிரசங்கிக்க முயற்சிக்கப் போவதில்லை, ஆனால் வார்த்தையிலிருந்து சிறிது நேரம் உங்களிடத்தில் பேசி அதன் பின்னர் வியாதிஸ்தருக்காக ஜெபிப்பேன். அதை நான் செய்வதாக வாக்களித்தேன். ஆனால் இதை செய்வதற்கு சற்று முன்பு நான் இன்னும் சில கூட்டங்களை அறிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஆராதனைகளில் எனக்கு ஒரு விதமான ஒரு சிறு எதிர்ப்பு அல்ல, ஆனால் ஒரு சிறு தவறான புரிந்து கொள்ளுதல்கள். அநேக சமயங்களில் என்னுடைய ஆராதனைக்காக எனக்கு ஒலிபரப்பு நிலையங்கள் இல்லை. களத்தில் உள்ள மற்ற அநேக சகோதரர்களைப் போல வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள் போன்றவை. அவ்வாறு செய்யும் போது ஏன் யாரோ ஒருவர் சகோதரன் பிரணாம் இங்கே இருக்க வேண்டும் என்று கூறுவார். இப்பொழுது நான் இந்த வாரத்திற்கான 3 இடங்களில் இன்றைக்கு 3 வெவ்வேறு இடங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை 1 கென்டக்கியில், 2 கலிபோர்னியாவில். அதை குறித்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏனென்றால் எனக்கு வேறெந்த அதிகாரப்பூர்வ வெளியீடும் இல்லை. எனவே அது ஒரு விதமாக கடினமாக்குகிறது. மேலும் ஆம், இங்கே கென்டக்கியில் உள்ள மெடிசன் வில்லை சுற்றிலும் உள்ள யாராவது அங்கே இருக்க நேர்ந்தால் நலமாயிருக்கும். கடந்த வாரம் நான் அங்கு இருப்பேன் என்று அறிவிக்கப்பட்டது, ஆனால் அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் அதை அறிவித்திருந்தனர். அதை செய்த சகோதரன் எப்லி அல்லது அது அவருடைய பெயர் என்று நான் நினைக்கிறேன். முழுமையான நல்ல விசுவாசத்தோடு அவர் அதை செய்தார். அவர் என்னை அழைத்து நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய ஜனங்களிடமிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியுமா என்று கேட்டார். அவர் அழைத்தார். நான் அவரை சகோதரன் மூர் கேட்கும்படி கூறினேன். அப்படியானால் நான் புறப்பட்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. நான் அன்றைய தினம் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று அவரிடம் கூறினேன். பாருங்கள், சகோதரன் மூர் அதை எவருமே அறிய செய்ய தவறிவிட்டார். எப்பொழுது அல்லது எனக்கு தெரியப்படுத்த அல்லது என்னுடைய மனைவிக்கு தெரியப்படுத்தும். எனவே நான் ஐடஹோவில் இருந்தேன், பின்னர் திரும்பி வந்தேன். கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. எனவே நான் கண்டபோது அந்த சமயத்தில் லூசியானாவில் இங்கே நடக்கிற காரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்ய முடியாது. எனவே எனது கூட்டங்கள் முடியும் வரை கூட்டங்களுக்கான எனது சொந்த ஏற்பாட்டை செய்ய நானே ஏற்பாடுகளை எடுத்துக்கொண்டேன். நான் ஒரு விதமாக ஓ எனக்கு தெரியாது, அறிக்கையிடுதல் ஆத்மாவிற்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? இந்த காரியங்களை குறித்து நான் மிகவும் ரொம்ப தாமதமாக பேசிவிட்டேன். யாரையும் எந்த இடத்திலும் தற்செயலாக போக அனுமதிப்பது அது பலனளிக்காது என்பதை நான் கண்டறிந்தேன். நீண்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் அதற்கு ஒரு முறைமையை பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் திருமதி ஆர்னால் அவர்களை பார்க்க போகிறேன். நான் இங்கே கூட்டங்களை நடத்திக் கொண்டிருந்த போது இங்கே லூயிவில்லில் மிகவும் நல்ல ஒரு மனிதன் இருக்கிறார். அவருடைய பெயர் சகோதரன் பர்கம் என்பதாகும். அவர் 1 அல்லது 2 இரவு ஆராதனையை நடத்த விரும்பினார். நான் அவருடைய குட்டி டெடியையும் டெடி ஆர்னால்டையும் இந்த வாரத்தில் ஒருமுறை காணப்போகிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதன் பின்னர் வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னால் முடிந்தால், கத்தருக்கு சித்தமானால், நான் மாடிசன்வில்லில் இருக்க விரும்புகிறேன். அவர்கள் அங்கே 25-30 ஊழியக்காரர்களை உடையவர்களாக இருந்தனர். அங்கே அமர்ந்திருந்த அவர்கள் யாவரும் வந்திருந்தனர். அதாவது 1 600 மைல்கள் தூரத்தில் இருந்தது. சரி, அங்கே எவருமே இல்லாதபடியால், யாரும் இல்லாதபடியால் என்னுடைய சொந்த தவறு இல்லை. ஆனால் தவறாக புரிந்து கொள்ளுதல் அல்லது அவரை அழைக்க புறக்கணித்ததன் மூலம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வார இறுதியில் நான் அங்கு இருக்க முயற்சிப்பேன். அதன் பின்னர் 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நான் நியூயார்க்கின் புரூக்ளினில் இருப்பேன். அதன் பின்னர் அது முதல் 14ஆம், 15, 16ஆம் தேதிகளில் மேற்கு விர்ஜினியாவில் உள்ள பார்க்கஸ்பர்க்கில் நடைபெறும். நேற்றிரவும் இன்று காலையும் அந்த 2 ஏற்பாடுகளை செய்தேன். இப்பொழுது தென் கரோலினாவில் உள்ள சார்லட் என்ற பெயரும் அந்த பட்டியலில் உள்ளது. ஆனால் எனக்கு தெரியாது, அதன் பின்னர் விடுமுறை நாட்கள் வருகின்றன. அதன் பின்னர் நாம் மேற்கு கடற்கரைக்கு செல்கிறோம். அங்கே அவர்கள் ஒரு பெரிய அரங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவைகள் உயர்நிலை பள்ளிகளில் நடக்கும் சிறு கூட்டங்கள், அதை போன்ற காரியங்கள். அங்கே மேற்கு கடற்கரையில் உள்ள ஒன்று ஓக்லாந்து மற்றும் சான் பிரான்சிஸ்கோ ஆகிய 2 நகரங்களின் கூட்டு கூட்டமாக இருக்க போகிறது. அதன் பின்னர் பீனிக்ஸ் பிரதிநிதிகள் குழு. இந்த ஆண்டு சகோதரன் ராபர்ட்ஸ் அங்கு இருக்க முடியாது. நான் பீனிக்ஸில் மாரிகோபா மண்டலம் முழுவதிலும் நடைபெறும் கூட்டத்தில் ஒரு விதமாக அவருடைய இடத்தை எடுத்துக் கொள்வேன். அது ஒரு ஐக்கிய முயற்சி. எனக்காக ஜெபியுங்கள், ஏனென்றால் எனக்கு அது தேவைப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் விசுவாசம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் போது பிசாசு நகரத்தில் உள்ள ஒவ்வொரு துப்பாக்கியையும் இந்த விதமாக சுற்றுகிறான் என்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் பாருங்கள். எனவே அது அதை மிகவும் கடினமாக்குகிறது. எனவே இந்த காலையில் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க நான் தேவனுடைய நித்திய வார்த்தையில் சிலவற்றை வாசித்து வேத வாக்கியங்களிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். அதன் பின்னர் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும். ஓ, நான் எவ்வளவாய் அவரை குறித்து பேச விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? நான் அவரை குறித்து பேச விரும்புகிறேன். இப்பொழுது நான் வேதாகமத்திலிருந்து 2 ராஜாக்கள் 2:12 ஒரு பாகத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். இப்பொழுது ஒரு பொருளின் வழியாக அல்லது ஒரு பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். பயன்படுத்தப்பட்ட ஓர் சால்வை. எனவே இந்த காலையில் நாங்கள் உங்களிடத்தில் பேசுகையில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நீங்கள் எங்களுக்காக ஜெபத்தில் இருங்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலர் ஆளுகை செய்து கொண்டிருந்த காலத்தில் இஸ்ரவேல் ஒரு தேசமாயிருந்தது. அது ஒரு வல்லமையான தேசமாயிருந்தது. ராணுவத்தின் அங்கத்தினர் மத்தியில் அது ஒரு விதமான அமைதியான நேரமாயிருந்தது. ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய பாகத்தில் அது ஒரு விதமான ஒரு ஆழ்மாறாட்டத்தின் நேரமாயிருந்தது. நாம் பழைய ஏற்பாட்டிற்குள் திரும்பி பார்ப்போமேயானால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நாம் எப்பொழுதுமே உதாரணங்களை கண்டறிய முடியும். எப்பொழுதுமே வேதத்தில் இப்பொழுது இருக்கிற காரியங்கள் ஆதியில் இருந்ததற்கு எதிர்மாதிரிகளாகவே இருக்கின்றன. எப்பொழுது ஆதியாகம புஸ்தகம் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தோற்றுவிக்கிறது. ஆதியாகமத்தில் துவங்காததை தவிர உலகில் வேறெதுவும் இல்லை. ஏனென்றால் அது துவக்கமாயிருக்கிறது. அங்கே ஒவ்வொரு கொள்கையும் துவங்கினது. ஆதியாகமத்தில் துவங்கின ஒவ்வொரு காரியமும் துவங்கினது. உண்மையான சபை ஆதியாகமத்தில் துவங்கினது. போலி விசுவாசி ஆதியாகமத்தில் துவங்கினான். அலட்சியம் ஆதியாகமத்தில் துவங்கினது. ஆதியாகமம் துவக்கமாக இருந்தது. இப்பொழுது எலியாவின் ஆளுகையின் போது இல்லை, இங்கே பூமியின் மேல் எலியாவின் யாத்திரையின் போது அந்த வேலைக்கான தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவன் இருந்தான். தேவன் ஒரு சாட்சி இல்லாமல் தம்மை ஒருபோதும் பூமியின் மேல் விட்டுவிடவில்லை. தேவன் எப்பொழுதுமே எங்கோ ஒரு இடத்தில் அவர் தம்முடைய கரங்களை வைக்கக்கூடிய ஒரு நபரை உடையவராய் இருந்து ஒரு சாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு நபரை கொண்டிருந்தார். ஆகையால் ஆதியாகமம் முதற்கொண்டே அவர் அதை செய்திருப்பாரானால் நிச்சயமாகவே தேவன் இப்பொழுது தம்முடைய கரத்தை வைக்கக்கூடிய ஒரு மனிதனை எங்கோ வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள், அவர் தம்முடைய கரத்தை வைக்கக்கூடிய அநேக மனிதர்களை உடையவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஒன்று சேர்க்கும் நேரத்திற்கு, அறுவடை காலத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் விதையினிடுதலாய் இருந்தது. இந்த 6000 ஆண்டுகளாக அறுப்பு முதிர்வடைந்ததாய் இருந்தது. இப்பொழுது அந்த வித்துதானே ஒரு விதையாகிவிட்டது. அது மீண்டும் மலர்ச்சிக்கு, மலர்ச்சியிலிருந்து கனியை அடைந்துள்ளது. இப்பொழுது ஒன்று கூடும் நேரம், அறுவடை நேரம். எல்லா மகத்தான காரியங்களும் துவங்கின. ஆதியாகமத்தில் துவங்கின உண்மையான சபையானது கனியின் காலத்திற்கு, ஆவியின் கனிக்கு வந்துள்ளது. ஆதியாகமத்தில் துவங்கின அந்திகிறிஸ்து அதனுடைய கனிக்கு வந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் முழு யுகத்தின் முடிவான நேரத்தில் இருக்கிறோம். இந்த அழியும் ஜீவியத்தின் நாம் இது எவரும் அல்லது எந்த காலத்திலும் எப்போதும் ஜீவித்ததிலேயே மகத்தான காலம் இதுவேயாகும். இது ஒரு நிலைகுலைய செய்யும் நேரம். இது பாவிகளுக்கு ஒரு தொல்லைக்குரிய நேரம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான நேரம். ஏனென்றால் நாம் வீட்டிற்கு சென்று கர்த்தரை சந்திக்கும்படியான கடைசி சிறு முயற்சிகளையும் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் சுற்றுமுற்றும் பார்க்கையில் தேசம் எதிர்நோக்கி இருக்கும் பெரும் தொல்லையையும் துயரத்தையும் காணும் போது, அங்கே சில இரவுகளுக்கு முன்னர் நான் யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இங்கே இந்த கண்காணிப்பு முகவர்களில் ஒருவர். மேலும் அவர்கள், சகோதரன் பிரணாம், வெடிகுண்டு தாக்கினால் ஜன்னலுக்கு கீழான தரையிலோ அல்லது அடிமட்டத்திற்கு ஒருபோதும் செல்ல வேண்டாம் என்று ஜனங்களுக்கு ஆலோசனை கூறும்படி நாங்கள் அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டோம். ஏனென்றால் இந்த புதிய வெடிகுண்டு மாஸ்கோவிலிருந்து லூயிபில்லில் உள்ள 4வது தெருவிற்கு வானொலியில் வழிகாட்டி நேராக தெருவில் விழுந்து அதை சுடும்போது அதில் உள்ள பொருட்கள், வெடிபொருட்கள், அதை இத்தனை ஆயிரங்களாக விண்மீன்கள் மற்றும் ரேடார் மூலம் வழிநடத்தப்பட்டு ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோவில் இருந்து லூயிபில்லில் உள்ள 4வது தெருவில் அது சரியாக விழும். அது அங்கே மோதும். ஒரு விமானத்தையோ அல்லது வேறெதையோ உபயோகிக்க வேண்டியதில்லை. அதை இங்கேயே பறக்க விட்டு விடுங்கள். அப்பொழுது அது அங்கேயே தரையிறங்கும். அது பூமியை ஒரு துவாரத்தை உண்டாக்கி 175 அடி ஆழமும் 15 சதுர மைல்களுக்கு 2 பக்கமும் 15 சதுர மைல்கள் பிளக்க செய்யும். மேலே செல்ல தயாராக இருப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அவர்களுக்கு நேரம் வரும்போது செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதுதான். சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் விரும்பினால் ஒரே நேரத்தில் 50 பேரையோ அல்லது அவர்களில் 100 பேரையோ சுட்டுவிட முடியும். இது எல்லாம் முடிந்துவிடும் இடைவெளிக்குள். நான் நினைக்கிறேன் இது ஒரு 60 அல்லது 80 நிமிடங்கள் அல்லது ஏதோ ஒன்று அல்லது வினாடிகளில் சரியாக கூறினால் அங்கிருந்து இங்கே முழு காரியத்தின் முழு அழிவும் சம்பவிக்கும். லூயிபில்லுக்கும் ஹென்ரிவில்லுக்கும் லூயிபில்லுக்கும் பார்ஸ்டவுனுக்கும் இடையே ஒன்றுமே விடப்பட்டிருக்காது அல்லது அங்கே கீழே, ஆனால் தரையில் ஒரு துவாரமும் மேடு போன்ற தூசியும் படிந்திருப்பதை தவிர அவ்வளவுதான் மிஞ்சும். அந்த பகுதிகளை தவிர அது வெளியேறி அதற்கு அப்பால் உள்ள மைல்கள் 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 வரை எரியும். ஒன்று அங்கே விழுந்து கொண்டிருக்கையில் மற்றொன்று அதை சந்திக்க வேறெங்கோ விழுந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு தங்குமிடம் இருப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். எத்தனை குண்டுகள் அல்லது வேறெந்த காரியமாய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம். எனவே உலகமும் பாவியும் இந்த அடைக்கலம் அல்லது இந்த பாதுகாப்பான இடம் இல்லாதிருப்பதால் இது ஒரு நிலைகுலையும் நேரமாய் உள்ளது. நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லாவிடில் எந்த நேரத்திலும் என்ன சம்பவிக்க கூடும் என்பதை குறித்து யோசித்து பார்த்தால் நான் பைத்தியம் பிடித்தவனாக ஆகிவிடுவேன் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வீடு முழுக்க சிறு பிள்ளைகள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் நிறைந்திருப்பதால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறியேன். ஆனால் நான் என்னுடைய வீட்டில் நின்று எந்த வெடிகுண்டும் தொட முடியாத ஒரு தங்குமிடத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லது வேற எதுவும் இல்லை. கத்ராகி இயேசுவின் பாதுகாக்கும் செட்டைகளின் கீழ் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே என்று கத்தர் உரைக்கிறார். பார்த்தீர்களா? அதுவே நம்முடைய பாதுகாப்பு. எல்லா பாவங்களும் போராட்டங்களும் வாழ்க்கையின் சோதனைகளும் சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது என்ன ஒரு மகத்தான மகிமையான நேரமாய் உள்ளது. இந்நாட்களில் ஒன்றில் இவை யாவும் முடிவடையும். அப்பொழுது நாம் கர்த்தரோடு இருக்கும்படி வீட்டிற்கு செல்வோம். இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கித்து நம்மால் முடிந்த அளவு அநேகரை இந்த மகத்தான துருகத்திற்குள் கொண்டு வரும்படியான ஒரு நேரமே விடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இன்றைக்கு நம்முடைய பாடத்தின் மாதிரியை நாம் காண்கிறபடி எலியா அவனுடைய ஆட்சியின் போது அவன் இல்லை, பூமியில் அவனுடைய யாத்திரை, ஏன் அவன் ஒரு மகத்தான வல்லமையான மனிதனாயிருந்தான். தேவன் அவனை வல்லமையான வழிகளில் வல்லமையான வல்லமையோடு உபயோகித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் எலியாவை போல பாவனை செய்ய முயன்ற ஒரு கூட்ட போலியானவர்கள் இருந்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். எலியா செய்த அதே காரியங்களை அவர்கள் செய்ய முயன்றனர். ஆகையால் இன்றைக்கும் அதே காரியத்தை நாம் காண்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆள்மாறாட்டம் செய்து கிறிஸ்தவர்களைப் போல நடந்து கொள்ள முயற்சிக்கும் ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றனர். உங்களால் அதை செய்ய முடியாது. தேவன் அதை செய்ய வேண்டும். அவர் ஒருவரே அதை செய்ய முடியும். எனவே அவர்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி அதை தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று அழைத்தனர். அவர்கள் யாவரும் தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கு சென்று அவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். அங்கே இருந்த அந்த பிரசங்கிமார்கள் யாவரும் எலியா அணிந்திருந்த அதேவிதமான மேலங்கியை அணிந்திருந்ததை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவனுடைய குரலில், அவன் பேசிய விதத்தில், அவனை ஆள்மாறாட்டம் செய்ய முயற்சிப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. மேலும் அவன் தன்னை வெளிப்படுத்திய விதம் எல்லோரும் அதையே செய்ய முயற்சித்தனர். ஏனென்றால் எலியா தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மகத்தான மனிதனாயிருந்தான். இன்றைக்கும் அதே காரியத்தை நாம் கண்டறிகிறோம். அண்மையில் நான் ஒரு வானொலி ஒலிபரப்பை கேட்டுக் கொண்டிருந்தேன். பில்லி லூயிவில்லில் இருந்தபடியால் அவர்கள் இந்த தேசம் முழுவதிலும் பில்லி கிரகாமை போல காண்பித்துக் கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் அதே காரியத்தை பாவனை செய்ய முயற்சித்து ஏறக்குறைய தங்களுடைய தலைமுடியை ஒரே விதமாக சீவுகின்றனர். மற்றும் அதே காரியத்தை அதே விதமான குரலில் அதை போன்றே பேசுகின்றனர். ஆனால் உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை உண்டாக்கிய விதமாகவே இருக்க வேண்டும். அது உண்மை. ஆகையால் அது எப்படி? ஒருவேளை அந்த நாட்களில் அதே காரியம் சம்பவித்திருக்கலாம் என்று நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது தேவன் எலியாவின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்பதை முன்கூட்டியே கண்டு எல்லோரும் இருப்பது போல இவ்வளவு காலம் பூமியில் தங்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே அவர் எலியாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பின்வருவோரை உடையவராய் இருந்தார். அவர் அதை செய்த போது தேவன் இந்த மனிதனை அழைத்தார். அவர் அவனை அழைத்த போது அவன் எந்த வேதப்பாட கருத்தரங்கிலும் இருக்கவில்லை. அவன் ஒரு வயலில் காளையை ஒரு நுகத்தடியில் வைத்து உழுது கொண்டிருந்தான், வேலை செய்து கொண்டிருந்தான், அல்லது தனது தாய் தந்தையரை கவனித்துக் கொண்டிருந்தான். எலிசா இல்லை, எலியாவின் பின் வருவோராக வரும்படி தேவன் அவனை அழைத்தார். ஒருகால் பள்ளியில் இருந்த அநேகர் தாங்கள் அவனுடைய பின் வருவோனாக வரப்போவது உறுதி என்று நினைத்திருக்கலாம். அவன் அதை முடித்தவுடனே அவர்கள் அவனுடைய சால்வையை அணிந்து கொள்ளப் போவதாயிருந்தனர். ஆனால் தேவன் அழைப்பை செய்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். தேவன் அமைப்பை ஒழுங்கின்படி செய்கிறார். தேவன் சபையில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதவர்களாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும் போதவர்களாகவும் நியமித்திருக்கிறார். தேவன் தாமே அதை செய்கிறார். நாம் ஒரு முடியையும் கருப்பாக்கவோ அல்லது வெள்ளையாக்கவோ முடியாது. நாம் சிந்தித்து பார்ப்பதன் மூலம் நம்முடைய சரீரத்தின் வளர்ச்சியில் ஒரு காரியத்தையும் கூட்ட முடியாது. தேவன் தம்முடைய முடிவற்ற கிருபையினாலும் அவருடைய தெரிந்து கொள்ளலினாலும் அவருடைய முன்னறிவினாலும் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். ஒவ்வொரு சக்கரமும் சரியாக வேலை செய்கிறது. நான் அதை விரும்புகிறேன். நான் தெரிந்து கொள்ளுதலையும் தேவனுடைய அழைப்பையும் விசுவாசிக்கவில்லை என்றால் நான் இந்த காலையில் ஒரு திடநற்று போன மனிதனாயிருப்பேன். மனிதனின் வல்லமையினாலும் மனித ஞானத்தினாலும் இந்த உலகமானது அதன் விளைவுகளுக்கு விடப்பட்டு விட்டது என்று நான் நினைத்திருந்தால், மேலும் ஐநா சபையின் பெரிய நான்கு வரிசைகளின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை கூட ஒருபோதும் குறிப்பிடாதவர்களால் நான் ஒரு மனத்தளர்வற்ற நபராக இருப்பேன். ஆனால் நான் அதன் விளைவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. நான் இங்கே இந்த பழைய புத்தகத்தின் பக்கங்களை நோக்கி பார்க்கிறேன். தேவன் அதை எழுதினார். அவர் அதை கூறின விதமாகவே ஒவ்வொரு காரியமும் சரியாக வரும். அவ்வளவுதான். எனவே நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர்களோடு வரிசையில் நிற்பதல்ல, ஆனால் கல்வாரியோடு வரிசையில் நிற்பதேயாகும். தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையில் தரித்திருங்கள். அது அந்த விதமாக இருக்க போகிறது என்பது எவ்வளவுதான் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது தேவன் இருக்க விரும்புகிற விதமாக இருக்க போகிறது. அது வேறொன்றுமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் எல்லையற்றவராய் இருந்து துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய துதிக்கு வர செய்தார். அது உண்மை. எல்லா காரியங்களும் ஒருமித்து கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியமும் அதனுடைய இடத்திற்கு சரியாக வடிவமைக்கப்பட வேண்டும். என்னே, அது ஒரு கிறிஸ்தவனுக்குள் தைரியத்தை உண்டாக்கவில்லை என்றால் ஒன்றுமே தவறாக போக முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது நம்முடைய யுத்தம் அல்ல, அது அவருடையது. அது நம்முடைய ஞானம் அல்ல, அது அவருடையது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில் அங்கே நம்முடைய விசுவாசத்தையும் அசையாமல் நம்பிக்கையையும் வைத்து தேவனுடைய மகிமையை காண்பதேயாகும். அது எவ்வாறு அதனுடைய இடத்திற்கு சுற்றி அசைகிறது என்பதையும் ஒவ்வொரு சக்கரமும் அசைவதையும் பாருங்கள். அது ஒரு கால் பக்கத்திலிருந்து பக்கமாக சிதறடிக்கப்படலாம். ஆனால் தேவன் வார்த்தையை உரைக்கும் போது அது சரியாக அதனுடைய சரியான இடத்திற்கு நகரும். அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருந்தார். அவன் தெரிந்து கொள்ளப்பட போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். உலகம் உண்டாவதற்கு முன்னுமே எலியாவின் ஸ்தானத்தை எலிசா எடுத்துக் கொள்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு காரியமும் சரியாக கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய அன்பார்ந்தவர்கள் போன்றவர்கள் எப்பொழுதாவது உள்ளே வருவார்களா என்பதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் அங்கே சரியாக கிரியை செய்வார்கள். அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே அவனால் செய்ய முடியும். நாம் சாட்சி கொடுத்து ஒளியை பிரகாசிக்கிறோம். தேவன் அந்த ஒருவர், அதை அவர்களிடத்தில் கொண்டு வருகிறார். இப்பொழுது கவனியுங்கள், எலியாவில் அவன் தன்னுடைய சால்வையை அவன் மேல் போட்டு அதை அவன் மேல் சோதித்த பிறகு வேறு வார்த்தைகளில் கூறினால், எலியா தீர்க்கதரிசி. அவன் தேவனுடைய சால்வையை தன்னுடைய தோள்களில் சுமந்திருந்தான். அவன் வந்து விவசாயியான எலிசாவுக்கு அது பொருந்துமா என்று பார்க்க அவன் மேல் அதை வைத்தான். அந்த சால்வையை பொருத்த மாற்றி அமைக்க ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பிடித்தன. தேவன் வழக்கமாக நம்மை பட்டறையில் வைத்து நம்மை சீர்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அவர் எலிசாவிற்கு ஏற்றவாறு அவனுடைய சால்வையை மாற்றவில்லை. அவர் எலிசாவுக்கு சால்வையை பொருந்தும்படி கட்டளையிட்டார். அதைத்தான் அவர் இன்றைக்கும் செய்கிறார். அவர் சால்வையை பொருந்தும்படி நம்மை மாற்றுகிறார். நமக்கு பொருந்த சால்வையே அல்ல, சில சமயங்களில் நாம் அந்த சால்வையை நமக்கு பொருத்தமாக உண்டு பண்ண விரும்புகிறோம். ஆனால் நம்மால் அது செய்ய முடியாது. அந்த சால்வைக்காக நீங்கள் உங்களையே மாற்றி அமைக்க வேண்டும். அது தேவனுடைய சால்வை, அவர் அதை பரிபூர்ணப்படுத்தினார். நாம் பெற்றுள்ளோம். நமக்கு அந்த சால்வை பொருந்தும்படியாக அவர் நம்மை அந்த மண்டலத்திற்குள் கொண்டு வர வேண்டும். எனவே நாம் நம்மையே பரிபூர்ணப்படுத்த முடியாது, நம்மால் முடியாது என்பதை நாம் அறிவோம். நாம் அவ்வாறு இருக்க வழியே கிடையாது. அதே சமயத்தில் நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். எனவே ஆனால் அவர் என்ன செய்தாரோ, அவர் நமக்காக ஒரு பாவநிவர்த்தி பலி செலுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையுமே. அங்குதான் பரிபூர்ணம் வருகிறது. நம்மிடம் இல்லாத நம்முடைய சொந்த பரிசுத்தத்தை புறக்கணிப்பதன் மூலம் நம்முடைய சொந்த சிந்தனைகள் அவிதமாக இருக்கக்கூடாதவைகளாகும். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசுவின் முடிவற்ற கிரியையின் பேரில் பயபக்தியோடு சார்ந்திருக்கிறோம். தேவன் அவரை பூமிக்கு அனுப்பினார். நாம் இளைப்பாறுவது அவருக்குள் இருந்தது. கவனியுங்கள், இத்தனை வருடங்களாக நாம் அறிந்த மட்டில் அவன் அந்த ஒரு சால்வையின் அபிஷேகத்தை மாத்திரமே பெற்றிருந்தான். ஆனால் காலங்களினூடாக தேவன் மனிதனின் குணாதிசயத்தை அவனுடைய அழைப்புக்கு பிறகு அவர் அந்த சால்வையில் பொருந்தி அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்றிருந்தார். அதன் பின்னர் எலியா கடந்து சென்று அதை அவன் மீது போட்டபோது அவர்கள் கில்காலை நோக்கியும் மற்ற அநேக இடங்களை நோக்கியும் புறப்பட்டு சென்று தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கு சென்று தங்களுடைய பாதையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். முடிவிலே எலியா எலிசாவை திரும்பி போக முயற்சித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் அதை கவனித்தீர்களா? அவனை திரும்பி போக செய்ய முயற்சித்துக் கொண்டிருத்தல். மேலும் நான் என்றான், இல்லை என்றால், மகனே, இந்த பாதை உனக்கு சற்று செங்குத்தானதாக இருக்கலாம், ஒருவேளை நீ நடந்து செல்ல முடியாதபடி அது சற்று குறுகலாய் இருக்கலாம் என்றான். எலியா இருந்த இடம் நேர்மையா இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறானோ அங்கெல்லாம் அது பிரசங்கிக்கப்படுகிற கலப்படமற்ற நேரான சுவிசேஷமாக இருக்கிறது. ஏன், ஒரு நாள் அவன் தீர்க்கதரிசிகளின் வேதப்பாட பள்ளிக்கு அவர்களை சந்திக்க சென்றான். அவர்கள் அவரை அங்கிருந்து செல்லும்படி கூறினர். அவர்கள், அது எங்களுக்கு இங்கே மிகவும் நேராக உள்ளது என்றனர். இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் இன்னும் சற்று நேரான சுவிசேஷ பிரசங்கமே. அது கோதுமையை பதரிலிருந்து பிரிக்கும், அல்லது சரியானதை தவறானதிலிருந்து பிரிக்கும். சரியானது சரி என்றும் தவறானது தவறென்றும் இருக்கட்டும். இந்த நபர்கள் யாவரும் தங்களுடைய அனுபவத்தை கொண்டும் அவர்கள் இருந்த யாவருமே அவர்கள் புசிக்க ஏதோ ஒன்றை கொண்டு வரும்படி அனுப்பினர். அவர்களில் ஒருவன் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு சில காட்டுக்காய்களை சேகரித்து அவர்களுடைய மத சம்பந்தமான பானையில் மரணத்தை சமைத்தனர். மேலும் முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டனர். ஆனால் எலிசாவோ என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். எனவே அவன் ஒரு கைப்பிடி அளவு மாவினை பானையில் போட்டான். இப்பொழுது போய் அதை புசியுங்கள் என்றான். வேறு விதமாக கூறினால் அவர்கள், இன்றைக்கு ஒரு மாதிரியாக நாம் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், லூத்தரன், பெந்தகோஸ்தே மற்ற யாவும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கொன்று எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் முழு காரியத்தையும் அகற்றிவிட்டு அதை ஒழிக்க வேண்டியதில்லை. நமக்கு மற்றொரு கைப்பிடி அளவு ஆகாரம் தேவை. அதே சபையை காத்துக் கொள்ளுங்கள். அந்த பள்ளியின் வீட்டிலிருந்து வந்த ஆகாரம் ஜனங்கள் கொண்டு வந்த போஜன பலியாகும். அறுப்பின் முதற் பலன்களான ஒவ்வொரு மாவையும் ஒரே விதமாக உண்டாக்குகிற ஒரு குறிப்பிட்ட யந்திர சக்கரத்தினால் அரைக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த ஆகாரம் ஒரே விதமாக இருப்பது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆகாரம் என்பது ஜீவன். கிறிஸ்துவின் முன்னடையாளமாக இருக்கும் போது மாவு அதே போல் அரைக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. போஜன பலியில் உள்ள போஜனம் அவர்கள் இந்த ஆகாரத்தை அதற்குள் வைத்த போது கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக வைப்பது ஜீவனை கொண்டு வந்தது. அதுதான் நம்முடைய மரித்த ரூபத்திலும் நம்முடைய வேறுபாடுகளிலும் நம்முடைய மத சம்பந்தமான வாக்குவாதங்களிலும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நாம் கிறிஸ்துவை அதற்குள் கொண்டு வந்தால், நாம் அதை செய்தால், அது மரணத்தையும் பிரிவினையையும் ஜீவனுக்குள் மாற்றும். அமெரிக்காவில் 1,90,000 பாப்டிஸ்டுகள் உள்ளனர். அமெரிக்காவில் 1,03,000,000 மெத்தோடிஸ்டுகள் உள்ளனர். அமெரிக்காவில் 1,10,000,000 லூத்தரன்கள் உள்ளனர். அமெரிக்காவில் உள்ள 1,00,000 பிரெஸ்பிடேரியன்கள். எத்தனை கத்தோலிக்கர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் மிஞ்சிவிடுகிறார்கள் என்பதை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நமக்கு என்ன தேவை? ஒரு கைப்பிடி அளவு ஆகாரம். நாம் சபைக்கு ஜீவனை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவே அந்த ஜீவன். அவர் நமக்கு ஜீவனை கொண்டு வர வந்தார். எனவே அவர்கள் தங்களுடைய வாக்குவாதங்களையும் அவர்களுடைய பள்ளிகளையும் அவர்களுடைய இறை சாஸ்திரங்களையும் போன்றவற்றை உடையவர்களாக இருந்தனர். அப்பொழுது எலியா எலிசாவிடம், நீ திரும்பி போவது நல்லது, ஏனென்றால் வழி சற்று கடினமாய் இருக்கலாம் என்றான். ஆனால் ஒரு தேவனுடைய மனிதன் அதை ஒருமுறை சந்தித்திருந்தால், அல்லது தேவனுடைய நீதியும் வல்லமையும் என்னும் சால்வை தன்னுடைய தோளின் மேல் போடப்பட்டிருந்தால், திரும்பி செல்வது அவ்வளவு எளிதல்ல. இந்த காலையில் போதகர் கூறியதை நான் கேட்டபோது அநேகர் சோர்வடைந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தேவை என்னவெனில், சகோதரனே, தைரியமாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவை என்னவெனில், உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். அது உண்மை. சோதனைகள் வரலாம், நாம் அவைகளிலிருந்து விடுபடும்படி ஒருபோதும் வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. ஆனால் அவைகளினூடாக செல்ல அவர் கிருபையை அளிப்பார். மலையானது கடந்து செல்ல முடியாதபடி மிக உயரமாய் இருந்தாலும், கீழே செல்ல முடியாதபடி மிக ஆழமாய் இருந்தாலும், அதை சுற்றி செல்ல முடியாதபடி மிகவும் அகலமாய் இருந்தாலும், அதை கடந்து செல்ல அவர் கிருபை அளிப்பார். அது உண்மை, கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது அவர்கள் பிரயாணம் செய்து பள்ளிக்கு வரும்போது நாம் அவர்களை காண்கிறோம். அவன், நீ இப்பொழுது இங்கேயே தங்கியிரு, இங்கிருந்து நிலைத்திருந்து மற்றும் அது போன்ற ஒரு நல்ல வேத சாஸ்திர போதகராய் இருக்க வேண்டும். நீங்கள் அநேகமாக என்றோ ஒரு நாள் இங்குள்ள கல்லூரியின் தலைவராகலாம், ஆனால் நான் இன்னும் சிறிது தூரம் கீழே செல்ல வேண்டும் என்றான். ஒரு தேவனுடைய மனிதன் நின்று கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் தேவனுடைய வல்லமை இருந்த போது அவன் ஒரு கல்லூரியின் தலைவராவதற்கு திருப்தி அடைந்திருப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இல்லை ஐயா, அவன், நாருமை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நான் அதை விரும்புகிறேன். அதனோடு நிலைத்திருங்கள். எவ்வளவுதான் மனச்சோர்வடைந்தாலும் கவலைப்படாமல், அது உங்களுடைய தாயாரிடத்தில் இருந்தோ, உங்களுடைய தகப்பனிடத்தில் இருந்தோ, அல்லது உங்களுடைய போதகரிடத்தில் இருந்தோ கூட வருகிறது. அவரோடு தரித்திருங்கள். அவர்கள் யோர்தானுக்கு சென்றனர், அவர்கள் கடந்து சென்றனர். அப்பொழுது எலியா, இப்பொழுது நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன், ஒரு இரட்டிப்பான பங்கு என்றான், வெறுமென ஒரு நல்ல அன்பான அனுபவம் அல்ல, ஒரு நல்ல கரங்குலுக்குதல் அல்ல, அல்லது சபையின் மற்றவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் அல்ல. ஆனால் எனக்கு தேவை என்றவரில் இப்பொழுது உள்ள மிகச் சிறந்ததை காட்டிலும் இரட்டிப்பான பாகத்தையே நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு உலக பணிக்காக தேவன் ஒரு மனிதனை வைக்கும் போது அவன் உலகம் பெற்றுள்ளதை காட்டிலும் மேலான ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். சபை பெற்றுள்ளதை காட்டிலும் மேலான ஒன்றை அவன் பெற்றிருக்க வேண்டும். அவன் இரட்டிப்பான பாகத்திற்காக செல்ல வேண்டியவனாய் இருக்கிறான். எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் இரட்டிப்பான பாகம் தேவைப்பட்டிருந்தால், அது இன்றைக்கு ஜனங்களின் மண்டலங்களில் மேலான ஏதோ ஒரு காரியம், ஏதோ மேலான ஒன்று. என்னால் முடியாது, பீன்ஸ் மற்றும் சோழ ரொட்டி மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் நான் சற்று உயரமாக ஏற வேண்டியதாய் உள்ளது. நாம் அதை செய்கிறோம், நாம் செய்ய வேண்டும், நாம் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தொடர்ந்து ஒரே இடத்தில் தங்கி இருந்ததால் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருந்தனர். அவள் முன்னேறி செல்ல வேண்டும் அல்லது பின்வாங்கி கொண்டிருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் சபையும் உள்ளது. எனவே அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்கள் சொல்ல சில நிமிடங்கள் மட்டுமே ஆனது. நீ ஒரு மகத்தான காரியத்தை கேட்டிருக்கிறாய், ஆனாலும் நான் போகும்போது நீ என்னை கண்பாயானால் நீ கேட்டுக்கொண்டதை உனக்கு பெற்றுக் கொள்ள முடியும் என்றான். இப்பொழுது வாக்குத்தத்தின் மேல் உங்களுடைய கண்ணை வைத்திருத்தல், ஒருமைப்படுத்தப்பட்ட இருதயம், ஒருமுகப்பட்ட தன்மை கொண்ட கண்ணும் கருத்துமுடையதாய் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த காலையில் சுகமாய் இருந்தால், நீங்கள் துன்பப்பட்டிருந்தால், ஒரு மகத்தான வாக்குத்தம் உண்டு. எலியாவினால் அல்ல, ஆனால் தேவனால் தாமே. நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ ஜெபிக்கும் போது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வாய் என்று விசுவாசி, நீ அதை பெற்றுக் கொள்வாய். இது எவ்வளவு இருக்கிறது அல்லது அது இருக்கிறது என்று மருத்துவர் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாக்குத்தத்தின் பேரிலான விவாகத்தை காத்துக் கொள்ளுங்கள். எலியா அவனுக்கு ஒரு நிபந்தனையை கொடுத்தான், நான் போகும்போது நீ என்னை கண்டால் அது உண்மையில் வரும். நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. சில சமயங்களில் நான் என்னையே பார்த்து, நான் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இழுது மீனாக இருந்து வருகிறேன். நான் பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ராஜ்யத்திற்காக காத்திருந்து தவறவிட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் காத்திருந்து தேவன் ஒரு ஆவிக்குரிய வரத்தின் பேரில் அதிகமாக சார்ந்திருந்தேன். மேலும், கர்த்தாவே, என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தால் நீர் எனக்கு காண்பிப்பீரானால் நலமாயிருக்கும் என்று. தேவன் ஒரு தரிசனத்தை அளிக்கிறார், பிறகு நான் திரும்பவும் வேறு யாராகிலும் என்னிடத்தில் பேசி மாற்ற அனுமதிக்கிறேன். மேலும், ஓ, நான் இன்னும் அந்த இடத்திற்கு ஒருபோதும் வரவில்லை. இந்த நேரத்தில் நான் கொண்டிருப்பது போன்றே அது ஒரு விசுவாசம் என்பதை நான் உணர்கிறேன். நாம் அங்கிருந்து அடியெடுத்து வைக்க வேண்டும், ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. அவர் செய்திருக்கிற காரியங்களையும் அவர் செய்திருக்கிற சுகமளித்தல்களையும் அற்புதங்களையும், அதனால் அவர் இறங்கி வந்து அவருடைய புகைப்படம் போன்றவற்றை நமக்கு பக்கத்தில் எடுத்துக் கொண்டார். அது உலக தோற்றம் முதற்கொண்டே ஒருபோதும் அறியப்படாதிருந்தது. அதன் பின்னர் ஒரு இழுதுமீரை போல நிற்கிறீர்களா? அது என்னையும் கூட சோர்வடைய செய்கிறது. வாக்குதத்தின் மேல் உங்களுடைய கண்களை வைக்க வேண்டிய நேரம் இது. தேவனுடைய கிருபையினால் அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறேன். நகரத்தின் ஒவ்வொரு பிசாசும் அதை சுடும் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் தேவனுடைய கிருபையினால் வாக்குதத்தின் மேல் என்னுடைய கண்ணை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை நான் கொண்டிருக்கிறேன். எலிசா, நீர் இல்லை எலியா, நான் போகும்போது நீ என்னை காண்பாயானால் நீ கேட்டுக்கொள்வதை நீ பெற்றுக் கொள்வாய் என்றான். அது உண்மை. நீங்கள் உங்களுடைய கண்களை அதன் மேல் வைத்திருக்க வேண்டும். வாக்குதத்தை கவனியுங்கள். பள்ளிக்கூடத்தில் சிலர் இருந்தால் என்ன செய்வது? அவன் திரும்பி பார்த்து, ஏய் பையன்களே, தீர்க்கதரிசியின் பின்னே செல்லும் போது நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று கூறினால் அவன் ஒருவேளை தவறி இருப்பான். ஆனால் பள்ளி என்ன நினைத்தாலும் அல்லது எல்லா ஆசிரியர்களும் என்ன நினைத்தார்கள் என்று அவன் கவலைப்படவில்லை. அண்டை விட்டார் என்ன நினைத்தார்கள் அல்லது யார் அவனை பார்த்தார்கள் என்று அவன் கவலைப்படவில்லை. அவன் வாக்குதத்தில் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டான். இன்றைக்கு நமக்கு தேவை என்றவெனில் தேவனுடைய வாக்குதத்தின் பேரில் உள்ள விசுவாசமே. எந்த ஒருவர் என்ன கூறுகிறார் என்பதற்கும் அல்லது அந்த ஒருவர் என்ன கூறுகிறார் என்பதற்கும் கவனம் செலுத்த வேண்டாம். ஒரு சகோதரன் கூறியது போல, ஒரு ஊழியக்காரன் ஊமையான இரண்டு பெண் பிள்ளைகளை உடையவனாய் இருந்தான். பிள்ளைகளை சுகமாக்க முடியாது என்று தெய்வீக சுகமளித்தலின் பேரிலான குறை கூறுதல். கூறுபவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டாம். வாக்குதத்தின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். தேவன் வர்ணமாய் கூறினார், விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். அவரால் ஒரு செவிடான ஊமையை கேட்கும்படி செய்ய முடிந்தால் அவரால் மற்றொரு செவிடான ஊமையையும் கேட்க செய்ய முடியும். அவரது செய்கிறார் என்று நாம் பிழையற்ற நிறுவனங்களின் மூலம் அறிகிறோம். வாக்குதத்தின் பேரில் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். நம்முடைய கண்களை ஒரே நோக்கத்தோடும், நம்முடைய காதுகளை ஒரே நோக்கத்தோடும், நம்முடைய இருதயங்களை ஒரே நோக்கத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் பேரிலான ஒரே காரியத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர் வாக்குதத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஓ, நாம் அதை குறித்து சிந்திக்கும் போது, நாம் அதை பெற்றுக் கொள்ளும் போது அது முழு காட்சியையும் மாற்றுகிறது. தேவன் வாக்குத்தம் பண்ணினார். தேவன் ஒருவரே அதை கூறினார். இப்பொழுது இங்கே தேவனுடைய பிரதிநிதி அதை கூறினார். இப்பொழுது தேவன் தாமே அதை கூறியுள்ளார். அப்படியானால் நாம் என்ன செய்ய முடியும்? அதன் பேரில் நம்முடைய சிந்தையை வைத்திருப்பதை தவிர வேறொன்றுமில்லை. நான் போகும்போது நீ என்னை காண்பாயானால் நீ வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்றான். எலிசா தன்னுடைய கண்களை எலியாவின் மேல் வைத்திருந்தான். ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் என்ன சத்தம் எழுப்பப்பட்டாலும், ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து என்ன சம்பவித்தாலும், அதற்கு முன்பு என்ன நடந்ததென்றால் அவன் அதை நோக்கி பார்க்கவே இல்லை. அவன் வாக்குதத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைத்திருந்தான். அங்குதான் உங்கள் கண்கள் வாக்குதத்தின் மேல் உள்ளன. அன்றொரு இரவு நாங்கள் சந்தித்த அந்த பெண்மணி, சகோதரி சாபரை குறித்து நான் நினைக்கிறேன். அவள் எவ்வளவு மோசமாக இருந்தாள் என்று மருத்துவர் அவளிடம் கூறினார். நான் அவளிடம் கூறவே இல்லை, அன்பார்ந்த ஒருவரிடம் கூறினேன். அவள் சுகமடைவது எவ்வளவு கூடாத காரியம். இப்பொழுது சகோதரன், அவளுடைய மருமகன் அதை குறித்து என்னிடத்தில் கேட்டார். நான், அவள் வாக்குதத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைத்திருக்க முடிந்தால் நலமாயிருக்கும் என்றேன். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் உங்கள் கண்களை வாக்குதத்தின் மேல் வைத்திருங்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இங்குள்ள சகோதரி வுட் மற்றும் சகோதரன் வுட், நம்முடைய இரு நெருங்கிய நண்பர்களும் இங்கே சபையில் இருந்தனர். நான் என்னுடைய நண்பர்களான லியோ மற்றும் ஜீன் ஆகியோருடன் மிக்சிகனில் இருந்தேன். நாங்கள் சிகாகோ கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு அவர்களுடைய ஜனங்கள் சிலருடன் சென்றிருந்தோம். ஏனென்றால் மான்வேட்டைக்கு இரண்டு நாட்கள் செல்ல வில்லையும் அம்புகளையும் வைத்துக் கொண்டோம். நான் திரும்பி வரும் வழியில் என் மனைவியின் இடத்தில் அவள், திருமதி வுட்ஸ் அவர்களின் தாயாருக்காக ஜெபியுங்கள், ஒரு புற்றுநோய் அவளுடைய முகத்தை அரித்து விட்டது என்றாள். மேலும் சகோதரி வுட் மிகவும் பயமடைந்ததை நான் ஒருபோதும் கண்டதில்லை. அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்றாள். தேவன் அவளுடைய கால் ஊனமுற்ற பையனை சுகப்படுத்தி காசு நோய் போன்றவற்றில் இருந்து அவளை சுகப்படுத்தினது முதற்கொண்டு சகோதரி வுட் எப்பொழுதுமே ஒரு விசுவாச வீராங்கனையாக இருந்து வருகிறாள். ஆனால் அவள் நிலைகுலைந்து போயிருந்தாள். அந்த இரவு அந்த அறையில் நாங்கள் ஜெபித்தோம். திருமதி வுட்ஸ் உள்ளே வந்து, சகோதரன் பிரணாம், நாங்கள் அங்கு செல்வோம் என்றாள். நாங்கள் லூயிவில்லில் இருந்து அவளுடைய தாயாரிடம் சென்றோம். அவளுக்கு அவளுடைய மூக்கின் பக்கத்தில் ஒரு புற்றுநோய் இருந்தது. மருத்துவர் அதை சிதைத்து அதை பரவ செய்து விட்டபடியால் அவளுடைய மூக்கின் பக்கவாட்டில் ஒரு சிறு வட்டம் உள்ளபடி அவளுடைய கண்ணிலிருந்து சுமார் 8 ஒரு அங்குலம் உயரத்தில் எலும்பு மாத்திரம் இருந்தது. அது எவ்வளவு வேகமாக அரித்துவிட முடியுமோ அவ்வளவு வேகமாக அதை அரித்து விட்டது. நான் அறைக்குள் சென்று முழங்கார் படியிட்டேன். நான் அவளிடம் தனியாக பேச விரும்புகிறேன் என்றேன். நான் அந்த ஸ்திரியோடு ஜெபிக்க அறைக்குள் சென்றேன். நான் அறையில் இருந்த போது நான், ஓ தேவனே, அந்த ஸ்திரிக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்த ஒரு தரிசனத்தை நீர் எனக்கு காண்பிப்பீரானால் நலமாயிருக்குமே என்று எண்ணினேன். திரு மற்றும் திருமதி வுட் அவர்கள் தரிசனம் என்ன சொல்லும் என்று காண வெளியில் அமர்ந்து காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நான் அங்கிருந்த போது நான் கடிந்து கொள்ளப்பட்டேன். ஒரு தரிசனத்திற்காக காத்திருப்பதால் நான் கடிந்து கொள்ளப்பட்டேன். ஏதோ ஒன்று பின்னால் இருந்து அழைப்பு, அது அல்ல. வாக்குத்தத்தம் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கும் போது உனக்கு ஒரு தரிசனம் தேவையா என்பது போல குறிப்பிட்டது. எனவே நான் முழங்கார்படியிட்டு ஜெபித்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கையில் வாக்குதத்தின் விசுவாசம் உட்புறத்தில் நங்கூரமிடப்பட்ட ஒன்று. வெளியே திரும்பி வந்தேன். திருமதி வுட் அவர்களிடத்தில் நான் அதை குறித்து கூறிய போது அவள், சகோதரன் பிரணாம், நீங்கள் எதையாவது பார்த்தீர்களா என்று கேட்டாள். நான் எதையும் சரியாக காணவில்லை, ஆனால் நான் ஏதோ ஒன்றை உணர்ந்தேன். அது அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது என்றும் அவர் அதை செய்யப் போகிறார் என்றும் என்னிடம் கூறினார். அவர் அதை செய்யப் போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றேன். மேலும் 24 மணி நேரத்திற்குள் அந்த புற்றுநோயின் முனை உடைய துவங்கி அதன் மேல் ஒரு தழும்பு உருவானது. உங்களுக்கு தெரியும், புற்றுநோய் மரித்திருந்தால் ஒழிய அது தழும்பை ஏற்படுத்தாது. எனவே இப்பொழுதும் அது அங்கிருந்தது. அந்த ஸ்திரீ சுகமடைந்து வீட்டிலேயே இருக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான கிறிஸ்து! வாக்குத்தத்தின் மேல் நம்முடைய கண்களை வைத்திருப்பதன் மூலமே தேவன் அவர்ணமாய் கூறினார். ஆனால் நாம் சில சமயங்களில் ஜெபிக்கப்படும் போது நாம் போய் நல்லது, அது உடனடியாக செய்யப்படவில்லை, எனவே நாம் மீண்டும் திரும்பி செல்வது நல்லது என்று கூறுகிறோம். ஓ இல்லை, வாக்குத்தத்தின் மேல் உங்களுடைய கண்களை வைத்திருங்கள், தேவன் அவர்ணமாய் கூறினார். அதுவே இதற்கு தீர்வாகிறது. அவ்வளவுதான், தேவன் அவர்ணமாய் கூறியிருந்தால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் அவர் அதை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டார். ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தார். மேலும் 25 ஆண்டுகளாக கூடாத காரியத்தின் பேரில் நின்றான். ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்று அவன் எண்ணினான். ஆமேன். நாம் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நிச்சயமாகவே எலியா தன்னுடைய கண்களை, இல்லை, அவர்கள் தொடர்ந்து செல்லும் போதும் எலிசா எலியாவின் மேல் வைத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து ரதம் வந்து அவர்களை ஒரு பக்கமாகவும் மற்றொரு பக்கமாகவும் பிரித்தது. அதன் பின்னர் அது எலியாவை ஏற்றி சென்றது. அதன் பின்னர் அவன் ரதத்தின் மேல் ஏறி சென்று தன்னுடைய தோளின் மேல் இருந்த சால்வையை கடத்தி எலிசாவுக்கு வீசி எறிந்தான். ஏனென்றால் எலிசா அதற்குள் வளர்ந்திருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அது அவனுக்கு சரியாக பொருந்தினது. உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஓ, என்னுடைய தொண்டை கரகரவென்று இருப்பதை நான் உணரும் போது நீங்கள் உங்களுடைய முழுமையான கவனத்தை எனக்கு செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். எலிசா இந்த சால்வையை எடுத்த போது அவன் எப்படி உணர்ந்தான் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதை தன்னுடைய சொந்த தோளின் மேல் போட்டுக் கொண்டானா? ஓ, என்ன ஒரு உணர்வு! இது தனிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று நான் பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே பிரசங்க பீடத்தில் இருந்து நான் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்தேன். தாவீது தன்னுடைய கையில் ஒரு கவனை ஏந்திய போர் வீரன், அவனுக்கு முன்பாக கோலியாத். அந்நாட்களில் நாம் அறிந்தது போல சுகமளிக்கும் கூட்டங்கள் ஏதும் களத்தில் இருக்கவில்லை. மேலும் ஓ, தெய்வீக சுகமளித்தலின் பேரில் ஜனங்கள் எவ்வளவாக குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆனால் அவரை சந்தித்த பிறகு ஏதோ ஒன்று இருந்தது. நான் என்னுடைய சிந்தையை இழந்து கொண்டிருப்பதாகவும் அது அவண்ணமாய் இருக்க முடியாது என்றும் போதகர்கள் என்னிடத்தில் கூறினர். ஆனால் இங்கே இதே பிரசங்க பிடத்தில் இருந்தே நான் தாவீதை குறித்து பேசினேன். மேலும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை அந்த விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தியர் இந்த சேனையை எதிர்த்து நிற்க அனுமதிக்கலாம் என்று நீங்கள் என்னிடத்தில் பொருட்படுத்தி கூறுகிறீர்களா? ஒரு சிறிய குறுகிய தோள்பட்டைக்காரன், சுருள்முடி கொண்ட ஒரு பையன், செம்மறியாட்டு தோலை சட்டையாக அணிந்து அவனுடைய கையில் ஒரு கவனோடு ஒரு முழு இஸ்ரவேல் சேனையும் ஆதரவாக நின்று கொண்டிருந்தது. அவன் தனியே வெளியே நடந்து சென்றான். ஒரு மனிதனுடன் 19 அடி நீளமுள்ள ஒரு ஈட்டியும் அதன் முனையில் இருந்த பொருள் பல சேக்கல் எடையும் கொண்டது. ஒரு காலது 20 பவுண்டுகள் எடையுள்ள எக்கால் கூர்மையாக்கப்பட்ட 19 அடி நீளமுள்ள ஈட்டியாய் இருந்தது. 14 அங்குல நீளமுள்ள விரல்களை கொண்டவனாய் இருக்கலாம். தாவீது அநேகமாக 90 பவுண்டுகள் எடையுள்ளனாய் இருந்தான். அவன் ஒரு சிறு சேவலை போல மேலும் கீழும் துள்ளினான். ஓ, என்ன அந்த விருத்து சேதம் இல்லாத பெலிஸ்தியனை நீ விட்டுபிடு என்று நீ என்னிடம் கூறுகிறாயே என்று கூறினான். அவன் தன்னுடைய ஸ்தானத்தில் தரித்திருந்தால் அவன் தரித்திருக்கட்டும், ஆனால் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை எதிர்க்கிறான் என்றான். ஓ, என்னே ஒரு வீரன், நீங்கள் எல்லோரும் போய் அவனுடன் சண்டையிட பயப்படுகிறீர்களா? அதற்கு அவனை நான் பார்த்துக் கொள்ளட்டும் என்றான். ஓ, என்னே, அவன் பரலோகத்தின் தேவன் ஒரு சிங்கத்தை ஒரு கவனால் கொல்லும்படி என்னை அனுமதித்தார். அவர் ஒரு கரடியை ஒரு கவனால் கொல்லும்படி என்னை அனுமதித்தார். வெறுத்து சதனம் இல்லாத பெலிஸ்தியனை என் கையில் ஒப்புக் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்! நிச்சயமாக முதல் ஜெயம் பெற்ற போது, கோலியாத் வீழ்த்தப்பட்ட போது முழு இஸ்ரவேலின் சேனைகளும் தாவீதை பின்பற்றின. அவர்கள் தலைகளை துண்டித்து அடித்து இஸ்ரவேல், இல்லை, பெலிஸ்தியர்களை அவர்களுடைய சொந்த தேசத்துக்குள்ளாக அடித்து நொறுக்கினர். இவர்கள் அவர்களை மூலைகளில் பின்தொடர்ந்து அவர்களை கொன்று அவர்களின் நகரங்களையும் எல்லாவற்றையும் கைப்பற்றி வெற்றி பெற்றனர். சகோதரனே, சகோதரியே, அதே காரியம் இயற்கைக்கு மேம்பட்ட மண்டலங்களிலும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெய்வீக சுகமளித்தல் கிரியை செய்ய முடியாது, அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று கூறின போது, அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டால் தேவனுடைய நாட்கள் கடந்துவிட்டன. இயற்கைக்கு மேம்பட்டதை விசுவாசிக்காத சபை முடிவிலே மரிக்கும். தேவன் சபையை விட்டு செல்வார், செல்லத்தான் வேண்டும். தேவன் வாக்குத்தத்தை அளித்தார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நித்தியமானவை. இங்கே சில காலத்திற்கு முன்பு சில பெண்கள் கதிரியக்கத்தை கொண்டு விளையாடி கொண்டிருந்த போது அதை தோய்த்து கைகடிகாரங்களில் ரேடியம் வர்ணம் தீட்டுவார்கள். நான் வைத்துள்ள இந்த ஒன்றிலும் சில உள்ளன. ஒரு பெண் தவறுதலாக அந்த தூரியையை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டுக் கொண்டாள். அது அவளை கொன்றுவிட்டது. அநேக வருடங்கள் கடித்து அவர்கள் ஒரு நுண்ணோக்கியை எடுத்து அந்த பெண்ணின் மண்டை ஓட்டின் மேல் வைத்து பர் 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 என்று ஒலி எழுப்பும் ஒலியை அவர்களால் இன்னமும் கேட்க முடிந்தது. அது முடிவற்றதாய் உள்ளது. அது தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதற்கு எந்த நிறுத்தமும் கிடையாது. மேலும் ஓ சகோதரனே, ரேடியம் அந்த விதமான ஒரு விளைவை நமக்குள் உண்டாக்கினால் முடிவற்ற நித்திய இயற்கைக்கு மேம்பட்ட சர்வ வல்லமையுள்ள எல்லா முடிவற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாக இருப்பார். அவர் தொடங்கிய அதே விளைவை அவர் கொண்டிருக்க வேண்டும். அவர் அதை முழுவதுமாக கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் அவர் சர்வ வல்லமையுள்ள சர்வவல்ல தேவன் அல்ல. அவர் இன்னமும் அவருடைய வார்த்தையின் அடிப்படையின் பேரில் சத்ருவுக்கு சவாலிட்டு அது அவண்ணமாகவே உள்ளது என்று கூறும்படியான ஒரு தீவிரமான விசுவாசத்தோடு உள்ள யாரோ ஒருவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மகத்தான சுகமளிக்கும் கூட்டம் துவங்கின உடனே என்ன சம்பவித்தது? அப்பொழுது ஆயிரக்கணக்கான தேவனுடைய மனிதர் போர் வீரர்கள் ஓரல் ராபர்ட்ஸ், டாமி ஹிக்ஸ் போன்ற சிறு சபைகளில் மற்றும் களத்தில் இருந்த மற்ற தலை சிறந்த மனிதர்கள் அநேகர் தங்களுடைய பட்டயத்தை உருவிக்கொண்டு புறப்பட்டு சென்றனர். இந்த பட்டயம் வருவதையும் போவதையும் மேலும் கீழுமாக உள்ளேயும் வெளியேயும் வெட்டி நினைவுகளை வகையறுத்து எலும்பில் உள்ள ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. அது சாத்தியம் என்று அவர்கள் கண்டதும் அவர்கள் தங்களுடைய வேதாகமங்களை உருவி தங்களுடைய பட்டயத்தை உருவி வெளியே நடந்து சென்றனர். முழு உலகமும் ஒரு சுகமளிக்கும் எழுப்புதலை பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு நாம் தேவனுடைய கிருபையினால் சத்துருவை தோற்கடித்திருக்கிறோம். அது செய்யப்பட முடியும். 2-4 என்ற அளவுள்ள சபைகளை கொண்ட சிறிய மேய்ப்பர்கள் அவர்கள் அனல் கொண்டவர்களாய் தரிசனத்தை கண்டு பட்டயத்தை உருவிக்கொண்டு புறப்பட்டு சென்று சத்துருக்களை எதிர்த்தனர். அது உள்ளது என்பதை எப்படி நீ அறிவாய்? மகத்தான மனிதர்கள் உண்டு. காங்கிரஸ்காரர் உஷ்பா, இங்கிலாந்தின் ஜார்ஜ் மன்னன், சுகவீனமாகவும் அவையுற்று கிடக்கும் அநேக மகத்தான மனிதர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையினால் சுகமாக்கப்படுகின்றனர். எனவே அவர்களால் அதை குறித்து இப்பொழுது ஒன்றுமே கூற முடியாது. அது முடிந்துவிட்டது நிச்சயமாக. அதன் பின்னர் எலிசா புறப்பட்டு சென்றான். அவனுடைய முழு இருதயமும் அந்த வாக்குதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. அவன் வாக்குதத்தை விரும்பினான். அதுவே அவனுடைய நோக்கங்களாக இருந்தன. அதுவே அவனுடைய எல்லாவுமாய் இருந்தது. அதுவே அவனுடைய ஜீவியமாய் இருந்தது. அதுவே அவனுடைய நோக்கமாய் இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு காரியமும் அந்த வாக்குதத்தை பெற்றுக் கொள்வதில் இருந்தது. நாம் பேசும் இந்த விஷயத்தில் நாம் உண்மையாக இல்லை என்று நான் நம்பிக்கப்படுகிறேன். இந்த காலையில் உங்களுடைய முழு நோக்கமும் என்னுடைய சுகமளித்தலுக்காக தேவனுக்கு துதி செலுத்த வேண்டும் என்பதன் பேரில் சார்ந்திருக்க வேண்டும். நான் தேவனுடைய வல்லமையினால் சுகமாக்கப்பட தீர்மானித்திருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தீர்மானித்திருக்கிறேன். நான் தேவனோடு சமாதானத்தில் நடக்க தீர்மானித்திருக்கிறேன். நான் அதை செய்ய தீர்மானித்திருக்கிறேன். தாய் என்ன கூறினாலும், சபை என்ன கூறினாலும், போதகர் என்ன கூறினாலும், வேறு எவரும் என்ன கூறினாலும், உலகம் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தீர்மானமாய் இருக்கிறேன். அதுவே என்னுடைய இதயத்தின் ஒரே நோக்கமாய் உள்ளது. அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். அதன் பின்னர் எலிசா அதை பெற்றுக் கொள்ள தீர்மானமாய் இருந்ததை கண்டபோது, எலிசா உறுதியாய் இருந்ததை கண்ட எலியா அவன் அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தான். இப்பொழுது வாக்குத்தத்தம் என்னவெனில், நான் போகும்போது என்னை பார்க்க முடிந்தால், நான் போகும்போது என்னை பார்க்க முடிந்தால். இப்போது அது எலிசாவின் கையில் விடப்பட்டுள்ளது. அவன் வாக்குத்தத்தை கேட்க விரும்பினான். எனவே அவன் வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டான். இப்பொழுது அதில் ஒரு என்றால் உள்ளது. நான் போகும்போது நீ என்னை கண்டால். இப்பொழுது நீங்கள் இந்த காலையில் சுகமாய் இருந்து நீங்கள் சுகமாக்கப்பட விரும்பினால் கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தம் அளித்திருக்கிறார் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். வாக்குத்தம் உங்களுடையதாய் உள்ளது. நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் தோற்கடிக்கப்படாதீர்கள். இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசியாகிய எலியாவின் சால்வையை அணிந்திருந்தான். என்ன ஒரு ஜெயவீரனின் அணிவகுப்பு! அவன் எப்படியாய் நடந்து ஒரு ஜெயவீரனை போந்து பரலோகத்தை நோக்கி சென்றான். அவன் வாக்குத்தத்தை கேட்டிருந்தான். அவன் வல்லமையை உணர்ந்தான். அவன் ஒரு போர் வீரனைப் போல யோர்தானுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நண்பரே, இந்த காலையில் கிறிஸ்துவின் நீதியை தரித்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் யோர்தான் பாதையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான். அது உண்மை. அணுகுண்டுகள் வரட்டும், எவ்வாறாயினும் அது வரட்டும், நான் சால்வையை தரித்து ஜெயங்கொண்டவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆமே, நான் பயப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆமையா, என்ன நினைவிருக்கிறது? நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். கிறிஸ்து அதை கூறினார். எலியா ஒரு பயன்படுத்தப்பட்ட சால்வையை அணிந்து ஒரு ஜெய வீரனை போன்று சரியாக யோர்தானை வந்து கொண்டிருந்தான். சகோதரனே, இதை நான் உங்களுக்கு மரியாதையாக கூறட்டும். சந்தேகத்துக்கிடமின்றி அந்து பூச்சி தின்ற வேறொருடைய அங்கியை நீங்கள் தரித்துக் கொள்ளாதீர்கள். இந்த எல்லா தோல்விகளும் மூட நம்பிக்கைகளும் ஏற்ற தாழ்வுகளும் அதில் ஓட்டைகளை உண்டாக்கி அவைகள் முழுவதும் கசிந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஜெயவீரராகிய கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். ஒரு காலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ரட்சிப்பை குறித்து போதித்து, ஒரு காலத்தில் தெய்வீக சுகமளித்தலை போதித்து, ஆனால் இப்பொழுது அதை மறுதளிக்கிற உங்களுடைய சபையை நம்ப வேண்டாம். எல்லாமே சந்தேகத்தின் அந்து பூச்சிகளாலும் மற்றெல்லா காரியங்களாலும் தின்று போடப்பட்டிருக்கின்றன. யுத்தத்தில் ஒருபோதும் தோல்வியடையாத அவருடைய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோர்தானுக்கு போகும் பாதையில் இருக்கிறீர்கள். ஆமென். இப்பொழுது அவன் ஒரு பயன்படுத்தப்பட்ட சால்வையை அணிந்திருந்தான். அது உண்மை. ஜனங்களில் அநேகர் இந்த காலையில் பயன்படுத்தப்பட்ட சால்வைகளை அணிந்துள்ளனர். ஆனால் அவன் யோர்தானை வந்தபோது சால்வை மாத்திரம் அந்த கிரியையை செய்யாது என்பதை அவன் உணர்ந்தான். அது உண்மை. சபை, மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்து, பிரஸ்பிடேரியன், ஓ, எங்களுக்கு பள்ளிகள் உள்ளனவே. என்னே, நாங்கள் வேதாகமத்தின் எல்லா நெறிமுறைகளையும் மனப்பாடம் செய்து வைத்துள்ளோம். நாங்கள் நெய்த அங்கிகளை எல்லாம் சரியாக வைத்துள்ளோம். வாக்குத்தத்தங்கள், நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுள்ளோம். ஓ, நாங்கள் முழுக்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் முக்கியத்துவம் கொண்டுள்ளோம். நாங்கள் அப்போஸ்தல விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தெய்வீக சுகமடித்தலில் விசுவாசம் கொண்டுள்ளோம். நாங்கள் தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளோம். நாங்கள் தேவனுடைய வல்லமைகளில் விசுவாசம் கொண்டுள்ளோம். வேதம் கூறுகிற விதமாகவே நாங்கள் வேதத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளோம். நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளோம். நாங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறோம். நாங்கள் அதையெல்லாம் செய்கிறோம். ஆனால் சகோதரனே, அது மாத்திரமே உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் யோர்தானுக்கு வரும்போது உங்களுடைய குறைவையும் கூட கண்டறிவீர்கள். ஓ, நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டிடி தெய்வீக டாக்டர் பட்டம் பெற்றிருக்கலாம், நீங்கள் ஒரு PhD ஒரு தத்துவ முனைவர் பட்டம் பெற்றிருக்கலாம், நீங்கள் லத்தீன் மொழியில் LLD முனைவர் பட்டம் பெற்றிருக்கலாம், நீங்கள் எல்லா விதமான பட்டங்களையும் பெற்றிருக்கலாம், நீங்கள் மெத்தோடிஸ்ட் சபையின் அங்கியை அணிந்திருக்கலாம், நீங்கள் பெந்தேகோஸ்த சபையின் அங்கியை உடையவர்களாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் மேல் அசம்பிளி சென்ற அங்கியை அணியலாம், அல்லது ஒருத்துவம் அல்லது திருத்துவக்காரர் அல்லது என்னவாக இருந்தாலும் இருக்கலாம். ஏதோ மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகள் அந்த விதமாக சிந்திக்கப்பட்டு நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து வந்தாலும், சபையானது ஒரு கிறிஸ்தவராக இருந்து சரியான அங்கியை அணிந்திருந்தாலும் கூட, அது துவக்கத்திலேயே ஒரு பயன்படுத்தப்பட்ட அங்கி மாத்திரமே. அது உண்மை. ஆனால் எலிசா தெளிவாக எழும்பி நின்று தீர்க்கதரிசிகள் மற்றும் விமர்சகர்களால் நிரம்பிய ஒரு ஆற்றங்கரையில் அவன் என்ன செய்வான் என்று பார்க்க, இதோ அவன் வந்து எலியாவின் சால்வையை அணிந்து கொண்டு நடந்து வருகிறான். ஓ, என்னை அல்லேலூயா! அவன் வேறு விதமாக கல்வி கற்றவன், அவன் படித்தவன், அவன் அடிபணிந்தான், அவன் விசுவாசிக்கிறான். அவனோடு எந்த தவறும் இல்லை. அவன் யோர்தானை வந்து கொண்டிருக்கிறான். உலகம் அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஓ தேவனே, இன்றைக்கு அது எங்களுக்கு எவ்வளவாய் தேவைப்படுகிறது. அநேக பள்ளி கல்வி பயின்ற மற்றும் படித்த அறிஞர்களோடு அந்த வேதாகமத்தை துண்டாக்கி அதை கணிதத்தில் ஒன்றாக இணைத்து போதக வழிகளில் மகத்தான காரியங்களை செய்யக்கூடிய அநேக மனிதர்கள், அந்த நொடிவரை வேதாகம சரித்திரத்தை அறிந்திருக்கிறவர், மெழுகுவர்த்தி கொடுத்தப்பட்ட நேரத்தையும் அது அணைந்த நேரத்தையும் அவர்களால் உங்களுக்கு கூற முடியும். இந்த எல்லா காரியங்களையும் அவர்களால் உங்களுக்கு கூற முடியும். அவர்கள் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுள்ளனர். அவர்கள் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் என்று அழைக்கின்றனர். அதாவது அவர்கள் அதை அங்கி என்று அழைக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்காக அமைத்துள்ளனர். எலிசாவும் அவ்வாறே செய்தான். ஆனால் அவன் யோர்தானை வந்து விமர்சிக்கும் உலகத்தை சந்திக்க வந்தபோது அவன் இடத்தினால் அழுதான். எலியாவின் தேவன் எங்கே? அதை செய்தது எலியாவின் சால்வை அல்ல, எலியாவின் தேவனுடைய வல்லமை அதை செய்தது. எந்த காலையில் உலகத்திற்கு தேவையானது எலியாவின் தேவனின் வல்லமையே ஆகும். நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி சட்டமிட்டு தரை முழுவதும் ஓடியிருக்கலாம். ஆனால் நமக்கு தேவை என்னவென்றால் பெந்தேகோஸ்தையின் தேவனுடைய வல்லமையே. அப்போஸ்தல வல்லமையில் அந்த நாளில் வாழ்ந்த ஜீவியங்களையும் மற்ற காரியங்களையும் தோற்றுவிக்க வேண்டும். ஒரு பயன்படுத்தப்பட்ட சால்வை சரியாய் இருந்தது. ஆனால் அவனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய அழைப்பு அவனுடைய இதயத்தில் தேவைப்பட்டது. அவனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய அபிஷேகம் தேவைப்பட்டது. அவன் ஆற்றண்டைக்கு வந்தபோது அவன் ஒரு பயன்படுத்தப்பட்ட சால்வையை அணிந்திருந்தான். ஆனால் அந்த அற்புதத்தை நிகழ்த்த அவனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு புத்தம் புதிய நேரடி அழைப்பும் தேவனிடத்திலிருந்து ஒரு நேரடியான வல்லமையும் தேவைப்பட்டது. என் சகோதரனே, நீங்கள் தேவனிடத்தில் எந்த காரியத்தையும் கேட்க பயப்படாதீர்கள். நீங்கள் தேவனை கேட்க வேண்டும் அல்லது அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள எந்த காரியத்திற்காகவும் அவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் சர்வ வல்லமையுள்ள சகல வல்லமையுள்ள தேவனை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தால், நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தால், நான் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், நான் தேவனுடைய கிரியைகளை செய்கிறேனே ஆனால் நான் இந்த காரியங்களை நிறைவேற்றும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சாத்தியமற்றதை உருவாக்க என்னிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நான் அவரிடத்தில் கேட்க வேண்டும். நான் அவரை கூப்பிட்டு அங்கே நின்று, தேவனே, நீர் அதை வாக்குத்தத்தம் செய்தீர் என்று கூற வேண்டும். ஒவ்வொரு நபரும் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அப்போஸ்தலர் 1:8 வரும்போது பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்த பிறகு, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக வஸ்திரம் தரித்த பிறகு, உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் பொருத்தப்பட்ட பிறகு, அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அங்குதான் காரியம். ஆம் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலையில் வியாதிஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு முன்பு நான் இதை கூறுவேனாக, தேவனுடைய ஒத்தாசையினால் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மேடையில் நின்று கொண்டு தாவீதையும் கோலியாத்தையும் குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, எப்பொழுது எனக்கு தடையாக இருப்பது ஒரு கோலியாத் அல்ல, தேவன் எனக்கு முன்னே அவனை கொண்டு போட்டிருக்கிறார். ஆனால் எனக்கு தடையாக இருக்கிற காரியம் ஒரு விசுவாச குறைபாடே, நான் அறிந்திருந்த ஏதோ ஒரு குறைபாடே ஆகும். இந்த காலையில் மீண்டும் இந்த சிறிய கூடாரத்துக்கு முன்பாக நான் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தை அளித்த தேவன் எங்கே? அக்கறையில் இதனோடு என்னை சந்தித்த தேவன் எங்கே இருக்கிறார்? தேவனே, முன்னோக்கி வந்து எனக்கு ஒரு தைரியத்தை கொடும், எனக்கு பலனை தாரும், என்ன வந்தாலும் அல்லது போனாலும் பொருட்படுத்தாமல் எனக்கு ஒரு தீர்மானமான சிந்தையை தாரும். அது இருட்டாக காணப்பட்டாலும் அல்லது காணப்பட்டாலும் அது எப்படி காணப்பட்டாலும் தொடர்ந்து செல்லுங்கள். வாக்குத்தத்தம் உண்மையானது. சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களில் ஒன்றில் இன்று காலை இங்குள்ள பாவியான நண்பர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தை ஆள்மாறாட்டம் செய்ய முயற்சிக்கும் ஜனங்களாகி உங்களுக்கு, நீங்கள் சபையை சார்ந்திருக்கலாம், அது மிகவும் அருமையாயிருக்கலாம், அதற்கு எதிராக நான் ஒன்றும் கூறவில்லை. உங்களுடைய அருமையான கல்வி அறிவு கல்விக்கு எதிராக அல்லது உங்களுடைய வேத சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை, அதற்கு எதிராக நான் ஒன்றும் கூறவில்லை. ஆனால் ஓ தேவன் எங்கே? எப்படி இருந்தாலும் அது எலியா அல்ல. அந்த நதியை பிளந்தது எலியா அல்ல, அது அவனுடைய சால்வையும் அல்ல. எலிசா அதை தன் தோளில் இருந்து எடுத்தான், எலியா செய்தது போலவே மடித்தான். ஆனால் அவனதை அசைக்க முயற்சிக்க துவங்கின போது அங்கே வல்லமை இல்லாதிருந்தது. அப்பொழுது தேவன் எங்கோ இருக்கிறார் என்பதை அறிந்து, அந்த தேவன் எங்கே, அவர் எங்கே இருக்கிறார் என்று கதறினான். அப்பொழுது ஏதோ காரியம் அந்த தீர்க்கதரிசியை தாக்கியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அந்த சால்வையை அசைத்து தண்ணீரை அடித்தான், அது அங்கே பிளந்தது. அன்றைய குருமார்களுக்கு முன்பாக, அந்த நாளின் குறை கூறுபவர்களுக்கு முன்பாக அவன் யோர்தானை கடந்து சென்றான். அவனுக்கு முன் எலியா செய்தது போல நமக்கு போதகங்கள் தேவையில்லை, எங்களிடம் அது உள்ளது. ஆனால் நமக்கு எலியாவின் தேவன் தேவை. நம்முடைய சபையில் எலியாவின் தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. எதையும் பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையை சரி என்று அழைக்கும் வல்லமை. நாம் ஒவ்வொருவரும் இந்த காலையில் மானிட வர்க்கமாக இங்கே யோர்தானுக்கு செல்லும் பாதையில் இருக்கிறோம். அவன் யோர்தானுக்கு வந்தபோது நீங்கள் இந்த காலைகளில் ஒன்றில் அல்லது எந்த இரவுகளில் ஒன்றில் அங்கு வரப்போகிறீர்கள்? அவன் யோர்தானுக்கு வந்தபோது அவன் ஒரு ஜெயவீரனை போல நடந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் யோர்தானுக்கு வந்தபோது அதுவே வித்தியாசமாயிருந்தது. அவன் ஒரு பயன்படுத்தப்பட்ட சால்வையை அணிந்திருந்தான், மற்றொரு மனிதன் அதை அணிந்திருந்தான். ஆனால் அது ஒரு நல்ல சால்வையாயிருந்தது. அந்த சால்வையை அணிந்திருந்த மனிதன் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். சகோதரனே, சகோதரியே, இந்த காலையில் ஒன்றில் நான் யோர்தானுக்கு வந்தாக வேண்டும். சிந்தித்துக் கொண்டிருந்தேன், இன்று பிற்பகல் நாம் சகோதரன் மற்றும் சகோதரி ரைட்ஸ் அவர்களிடம் செல்ல போகிறோம். அவர்களை மறந்து விடாதீர்கள். இது அவர்களுடைய பொன்னான திருமண ஆண்டு விழாவாகும். சபையானது அவர்களோடு ஒரு இரவு உணவு உண்ண போகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். 50 வருடங்கள் என்று நான் அன்றொரு நாள் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் இருவருமே நன்கு வயோதிகராகவும் தளர்வுற்றவர்களாகவும் இருப்பதை நான் காண்கிறேன். அப்பொழுது நான், ஆம், எனக்கு 47 வயதாகிறது என்று எண்ணினேன். நான் பிறப்பதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். 47. நான் யோர்தானை நோக்கி அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் கீழே வர வேண்டும், நான் அங்கு சென்றாக வேண்டும், நான் அங்கு வரப்போகிறேன். அது சாலையில் ஒரு விபத்தாயிருக்கலாம், நான் ஆகாயத்தில் இருந்து ஒரு விமானத்தில் கீழே இறங்கலாம், எங்காவது ஒரு பிசாசின் ஈட்டியால் நான் சுடப்பட்டு இறந்து போகலாம். நான் எப்படி போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு காரியத்தை அறிவேன். நான் போய்க் கொண்டிருக்கிறேன், நான் யோர்தானை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் அங்கு சென்றதும் நான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நான் ஒரு பயன்படுத்தப்பட்ட சால்வையும் கூட அணிந்திருக்கிறேன். நான் என்னுடைய இதில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் அது நன்மையற்றது. ஏனென்றால் எலிசா எலியாவினுடைய சால்வையை எடுத்த உடனே அவன் தன்னுடைய அங்கியை துண்டு துண்டாக கிழித்து கீழே எறிந்து விட்டான். நான் கிறிஸ்துவை கண்டபோது அந்த விதமாகவே அது இருந்தது. நான் என்னுடைய சுயத்தை, என்னுடைய சொந்த கருத்துக்களை, என்னுடைய சொந்த அத்தமற்றதை, என்னுடைய சிறிய அற்பமான காரியத்தை கிழித்தெறிந்தேன். நான் ஒரு சிறிய பேப்டிஸ்ட் பிரசங்கியாக இருந்த போது நான் நினைத்தேன், நான் கிட்டத்தட்ட நான் யாரோ ஒருவன். ஆனால் நான் அதை கிழித்தெறிந்தேன். நான் அவருடைய வஸ்திரத்தை தரித்தேன். நான் யோர்தானுக்கு வரும்போது நான் அவருடைய வஸ்திரத்தினால் சுற்றி இருப்பதை கண்டறிய விரும்புகிறேன். அவர் அதை பின்பற்றுவார். நாம் எல்லோரும் ஒரு நாள் அங்கு வருவோம். ஆனால் நாம் சற்று நேரம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, நாங்கள் இந்த காலையில் எங்களுடைய யோர்தான் அணிவகுப்பில் இருக்கையில் ஜெயங்கொள்கிறவர்களாக என்றோ ஒரு நாள் நாங்கள் யோர்தானுக்கு ஏதோ ஒரு காரியத்தை, அதாவது மரணத்தை அளிக்க வேண்டும். மேலும் ஓ, அது என்ன ஒரு பயங்கரமான காரியமாக இருக்கும்! தேவனை விட்டு ஒரு பிரிந்து செல்லுதல். நாங்கள் கடந்து செல்ல முடியாது, முடியாது. ஆனால் எலிசாவோ, அவன் அங்கு சென்ற போது அவன் எலிசாவின் சால்வையை அணிந்திருந்தான். எலியாவின் சால்வை உமது பார்வையில் பிரியமாய் இருந்த அந்த மனிதனாகிய எலியாவின் சால்வையை அவன் கடற்றி விட்டு நீர் அவனை ஏற்றுக்கொண்டு உம்மோடு பல்லவத்திற்குள்ளே கொண்டு வந்து எலிசா தன்னுடைய சால்வையை அணிந்திருந்ததால் யோர்தானுக்கு மரணத்தையும் எலியாவின் சால்வையுமே கொண்டு வந்தான். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யோர்தான் நதி பிளக்கப்பட்டது. அவன் நடந்து கடந்து சென்றான். அன்புள்ள தேவனே, என்றோ ஒரு நாள் நாங்கள் இறங்கி வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய நற்கிரியைகளை காண்பிக்க முடியாது. எங்களுக்கு ஒன்றுமில்லை. நாங்கள் உலகத்தில் எந்த காரியத்தையும் அளிக்க முடியாது. நான் எதையும் முன்வைக்க முயற்சிக்க விரும்பவில்லை. ஆனால் நான் இயேசுவின் தகுதிகளில் முழுவதுமாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நீர் அவரை ஏற்றுக்கொண்டு மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினீர். அவர் தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டு அங்கே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். மேலும் தேவனே, நான் அதை உமக்கு அளிக்க விரும்புகிறேன். அதாவது நான் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். அவருடைய கிருபையினால் அவர் தமது வஸ்திரத்தினால் நம்மை உடுத்தியிருக்கிறார். பிதாவே, யுத்த நாட்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய மனிதர் தேவனுடைய கிரியைகளை செய்ய வேண்டிய இடத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையாகிய கிறிஸ்துவின் அங்கியை நாங்கள் எடுத்து அவருக்குள் ஜீவித்துள்ள தேவனை அழைக்க நீர் எங்களை அனுமதியும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதை அருளும். கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் இங்கே இந்த காலையில் இந்த வஸ்திரத்தை அணியாமல் யோர்தானுக்கு நடந்து செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் உண்டா என்று நான் சற்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் தேவனுடைய குமாரன் ஒருமுறை உடுத்தி இருந்தாலும் அதை அணியாத எவரேனும் இருந்தால், இந்த காலையில் நீங்கள் அதை கொண்டிருக்கவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய கரங்களை தேவனுடைய உயர்த்தி, அன்புள்ள தேவனே, இந்த வேளையில் நான் அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? சிறு பையனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வாலிபனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது தங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஐயா, அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய உதவியினால் இந்த காலையில் நான் என்னுடைய சுயநிதியை விட்டுவிட விரும்புகிறேன். என்னுடைய சொந்த கருத்துக்களையும் இன்பங்களையும் பெரிய நேரத்தையும் நான் வாழ்ந்து வந்த பாவத்தையும் பற்றிய என்னுடைய சிந்தனைகளையும் இந்த காலையில் கிறிஸ்து தம்முடைய வஸ்திரத்தை என்மேல் அணிவிக்க நான் அவருடைய வஸ்திரத்தை உபயோகிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது ஒரு பரிபூர்ணமான ஒன்று என்பதை நான் அறிவேன் என்று கூறுங்கள். மகனே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரோ ஒருவர், நான் எழுவேன் என்று கூறுகிறார். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் அவருடைய நீதியினால் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட விரும்புகிறேன். அந்த நாளில் நான் அங்கு செல்லும் போது நான் என்னையே முன்னிறுத்தி, சாரி, இப்பொழுது நான் யாரோ ஒருவருக்கு கொஞ்சம் நிலக்கரியை வாங்கினேன் என்பதை நீர் அறிவீர். நான் இதை செய்தேன். அது அருமையாயுள்ளது. அது மிகவும் அருமையானது. ஆனால் அது நீங்கள் ஜீவிப்பதற்காக ஏதோ ஒரு காரியம் அறிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த செயலின் மூலமாக மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? கிறிஸ்துவே, நான் இப்பொழுது என்னுடைய சொந்த வழியை விட்டுவிட்டேன். நான் உடைய வழியை ஏற்றுக்கொள்கிறேன். நான் பாதையின் முடிவிற்கு வரும்போது நீர் என் மேல் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? சரி பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது நாம் ஜபம் செய்ய போகிறோம். இப்பொழுது நீதியுள்ள பரலோக பிதாவே, 7, 8, 10 கரங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. அவர்களுடைய நிலையை நான் அறியேன். அவைகளையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து இப்பொழுது சமீபமாய் இருக்கிற அந்த மகத்தான வேலையை, அணுகுண்டுகளை, நமக்காக மகத்தான காரியங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை காணவும் துன்ப நேரத்தில் வந்து உதவியை ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாயிருக்கிறார்கள். பரலோக பிதாவே, நீர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வைத்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் சந்தேகங்களையும் போக்குவீராக. அவர்கள் தங்களுடைய அந்துப்பூச்சி அரித்த தங்களுடைய சுயநீதியின் அங்கியை எறிவார்களாக. அங்கு புழுக்களும் வண்டுகளும் மூடநம்பிக்கைகள் மற்றும் சபை கோட்பாடுகளின் அந்துப்பூச்சிகளும் அதன் வழியாக அரித்து ஓட்டைகளை போட்டுவிட்டன. அவைகள் அது இனிமேல் நிலைத்திருக்காது. அவர்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தராகிய இயேசுவின் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்வார்களாக. நான் அவரை நம்பியிருக்கிறேன். நான் என்னையே என்னுடைய நீதியின் பேரிலோ அல்லது என்னுடைய சொந்த சிந்தனைகளிலோ சுற்றிக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த மணி நேரம் முதற்கொண்டே நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று கூறுங்கள். பிதாவே, நாங்கள் அதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறபடியால் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ள அருள் புரியும். ஆமேன்.